நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த நாளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பிள்ளைகளாய் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா.
ஆமா ஆண்டவரே,
உம்முடைய அளவில்லாத மகிமைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே, எங்கள் மத்தியில நீங்கள் உலாவி வந்து கண்டு இறக்கிறதுக்காய்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எல்லா பலவீனங்களும் மகிழ்ந்து போவதாக,
ஆமா ஆண்டவரே.
எல்லா பிரச்சனைகளும் மகிழ்ந்து போவதாக,
ஆமா.
ஒரு புதிய ஒரு சிந்தனை உண்டாவதாக,
ஆமே.
ஆண்டவரே, புதிய பலம் உண்டாவதாக,
ஆமே.
மகிழ்ச்சி உண்டாவதாக,
ஆமே.
அளவில்லாத மனமகிழ்ச்சியின் அபிஷேகத்தினாலே நிறைவேற்றவர். எல்லா பிரச்சனைகளும் கவலைகளும் இந்த நாளிலே அகன்று போ. இது உன்னுடைய நாள், இது மனமகிழ்ச்சியின் நாள், இது சந்தோஷத்தின் நாள், இது பரிசுத்த
நாள்.
எங்கள் எல்லாரும் சமூகத்தில் நாங்களும் படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசிரேனா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 26 வசனத்தை வாசியுங்கள்.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்.
திருப்பி வாசியுங்க.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்.
அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனையாகவும் கட்டாயமாகவும் சில நடத்தை முறைகளை எங்களுக்கு பேசி அல்லாவிட்டால் எழுதி வைத்து போயிருக்கிறது. இந்த நாளிலே பார்த்து நான் விரும்புகிறேன். நாம் எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே எதை நாம் கவனிக்க வேண்டும் என்ற ரீதியிலே அவர் சில ஆலோசனையாக அல்லாவிட்டால் புத்திமதி என்று சொல்லி எழுதுகிறார். அந்த காரியத்தை, சில காரியங்களை நான் பார்த்து இந்த நாளிலே கடந்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு ஏற்றதாக ஒரு வார்த்தை சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான். அப்போ 26 வசனத்தை திருப்பி வாசிங்கள்.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்.
சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான் வளர்ந்து தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தான். அதே நேரத்திலே அவன் மனுஷர்களுக்கும் பிரியமானவனாய் இருந்தான். ஆகையினாலே இது ரெண்டு விதமான காரியங்களும் ஒரு தேவ பிள்ளைக்கு அதிமுக்கியம் என்பதை நாம் மறக்க முடியாது, தவிர்க்க முடியாதது. அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே காரியங்களை அநேக இடத்திலே நிருபங்களில் எழுதுகிற பொழுது அவர் ஆலோசனையாகவும் புத்திமதியாகவும் கட்டாயப்படுத்தி எழுதுகிறதையும் அதை குறித்து அவர் சந்தோஷம் அடைகிறதையும் நாம் பார்க்கக்கூடியதாக, அல்லாவிட்டால் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், நாம் எல்லாரும் செய்கிற ஒரே ஒரு தவறு என்ன தெரியுமா? எல்லாம் தேவனுக்கு தெரியும், எல்லாம் தேவன் அறிந்து கொள்ளுவார் என்று சொல்லி நாம் முடக்கி விடுகிறோம். சில சத்தியங்களை, சில வேத வசனங்களை நாம் தள்ளி விடுகிறோம். என்னவென்று சொன்னால், நீ தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தால் நீ மனுஷர்களுக்கும் பிரியமானவனாய் இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் உன் சகோதரர்களுக்கு நீ பிரியமானவனாய் இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் அப்படி நடப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாவிட்டால் அப்படி நடந்து கொள்ள உன்னை விட்டு கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் சத்தியமல்ல, நீ தவறுகிறவனாய் இருப்பாய் என்பதற்கு அநேக தேவ வார்த்தைகள் சாட்சி என்பதை நாம் மறுக்க முடியாது. தேவனோடு நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் தேவனோடு இணைந்து கொள்வதற்கு நாம் ஆயத்தம். ஆனால் நாம் சகோதரோடு தவறு செய்தால் இணைவதற்கு நமக்கு அது நஞ்சு போல இருக்கிறதே. நீயும் நானும் கேள்படுவது தேவ வசனத்தின் அறவாசிக்கு இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? ஞானமாக பதில் சொல்லுகிறோம். தேவன் அறிந்து கொள்வார், நாம் தேவனுக்கு பிரியமாய் செய்தால் போதும். ஆனால் அதே தேவ பாட்டு சொல்லுகிறது, சகோதர அன்பை குறித்து நான் இப்ப பேசல. பாருங்க, இந்த வருஷத்தின் 1வது செய்தி அல்லாவிட்ட 2வது செய்தியிலே நான் சகோதர அன்பை குறித்து பேசி இருக்கிறேன். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? நீ தேவனுக்கு அன்புள்ளவனாக இருந்தால் உன் சகோதரனுக்கும் அன்புள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் தேவன் பார்த்துக் கொள்வார், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் அறிந்து கொள்வார் என்று சொல்லி நான் மற்றவர்களை அல்லாவிட்டால் சகோதரர்களுக்கு, சகோதரர்களோடு சேர்ந்து அவர்கள் மீது அன்பில்லாது இருக்கிறதை இந்த வசனத்தை நீ நிறைவேற்ற முடியாது. அல்லாவிட்டால் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக ஆலோசனைகள் புத்திமதிகளாக சொல்லுகிற வார்த்தைகளை நாம் நிறைவேற்ற முடியாது. ஆகையினாலே இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆலோசனையாகவும் புத்திமதியாகவும் கட்டாயமாகவும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், தேவனுக்கு பிரியமாயிருக்கிற நீ உன் சகோதரர்களுக்கும் பிரியமாயிருக்க கற்றுக்கொள். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவரை நம்புகிறவர்களுக்குள்ளே அன்பு இருக்க வேண்டும், அவருடைய தேவனத்தில் அன்பாயிருக்குள்ளே அவர்களுக்குள்ளே அவருடைய அன்பு நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே சகோதரர்களே, உங்கள் சிநேகத்தில் நிலைத்திருங்கள், சகோதர அன்பிலே நிலைத்திருங்கள். நான் சொல்ல வருகிறது என்னவென்று சொன்னால், நாம் நடக்க வேண்டிய நடைகள், தேவனுக்கு பிரியமாயிருப்பதை குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாவிட்டால் நீங்கள் ஒருவரும் இன்றைக்கு இங்கே வந்திருக்க மாட்டீர்கள். தேவன அன்பு கூறுவது அதை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் தேவனை நீ பிரியப்படுத்த நினைக்கிற நீ உன் சகோதரனையும் நீ நேசிக்கிறவனா இருக்க வேண்டும். ஆதியாகமம் 17:1 வாசிங்கள். கொஞ்சம் சீக்கிரமாக நான் வசனங்கள் வாசிக்க விரும்புகிறேன் இந்த நாள். ஆதியாகமம் 17:1 வாசிங்கள்.
ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
நீ எனக்கு முன்பாக நட, ஆனா உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நட. அவனுக்கு எத்தனை வயது? அந்த வயதிலையும் ஆபிரகாமுக்கு முன்பாக தேவன் வந்து சொல்லுகிறார், எனக்கு முன்பாக நீ உத்தமம் உள்ள ஒரு நடை நடந்து வாழப்பா. கிறிஸ்தவர்களே, தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, உன் வாழ்விலே உத்தம வாழ்க்கை இருக்க வேண்டும், உத்தமமான வாழ்வு இருக்க வேண்டும். ஆபிரகாம் எத்தனை வயது ஆன பொழுது? 99 வயதுல உத்தமத்தை குறித்து பேசுகிறார். 99 வயதிலே உத்தமமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா? அப்படி நட. நீ 99 வயதை அணுகிறியோ இல்லையோ, நீ இருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் வாழி, உத்தமனாய் நடந்து கொள். அந்த நடையை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். உன்னுடைய செயற்கை, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நடத்தை எல்லாவற்றிலையும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ உத்தமனாய் இருக்க வேண்டும். உத்தமம் உள்ள வாழ்க்கை வாழுங்க. சபையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எந்த காரியத்திலேயும் நமக்குள்ளே தனிப்பட்ட விதமான உத்தமம் இருக்க வேண்டும். அதை தேவன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறக்க கூடாது. 99 வயதிலே ஆபிரகாமிடத்திலே வந்து சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ உத்தமனாயிரு. இந்த நாளிலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிற சில காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமாயிருக்கிற நீ மனிதர்களுக்கும் பிரியமாயிருக்க நடந்துகொள். தவறான விதத்திலே அல்ல. இதுவரைக்கும் நான் தேவனுக்கு பரிசுத்தவா, தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய பிள்ளை என்று துணிந்து நடக்கிற உனக்கு இந்த நாள்ல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நட. 99 வருஷ காலமாக ஆபிரகாம் தேவனோடு நடக்கவில்லையா? விசுவாச தந்தை என்று பெயரை எடுத்து அவன் ஓடி வரவில்லையா? அப்படி இருந்த அந்த தேவ மனுஷனை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார்? உத்தமனாய் நட. அவன் வாழ்ந்த வாழ்க்கையில பாதி வாழ்க்கையை நாங்க இன்னும் வாழல. 99 வயதுல வந்து சொல்லுகிறார், உத்தமம் உள்ள வாழ்க்கை வாழப்பா, எனக்கு அது பிரியமானது. 1 தீமோத்தேயு 4:12 வசனத்தில் என்ன வாசிங்க?
உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு.
தொடர்ந்து வாசிங்க.
நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்கதரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு.
இவைகளிலே நிலைத்திரு. நிலைத்திருக்காததுல பிரயோசனம் கிடையாது. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கத்தை நீ ஏற்றுக்கொண்டு இந்தியோடையே விட்டுட்டு போன அதுல எந்த பிரயோசனமும் கிடையாது. நீ நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். 12 வசனம், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும். உன் வாழ்க்கைய மற்றவர்கள் அலட்சியம் பண்ணாத படிக்கு வாழையா, அப்படி நட. இன்னைக்கு உன்னை மற்றவர்கள் அலட்சியம் பண்ற அளவுக்கு நடவாத, ஆலோசனையாகவும் புத்தி சொல்லுகிற விதத்திலையும் எழுதுகிறார் வழங்குறதா. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு உன் வார்த்தையிலே, உன் வார்த்தைகளை, உன் வார்த்தைகளை என்ன செய்யணும், நீ நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பே இல்லாம போயிடக்கூடாது, உன் வார்த்தைகளுக்கு வெயிட் இல்லாமல் போயிடக்கூடாது, உன்னுடைய வார்த்தையை கேட்டு மற்றவர்கள் அலட்சியம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஆலோசனையாகவும் புத்திமதியாகவும் கட்டாயமாகவும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வார்த்தைகளை குறித்து கவனமுள்ளவனாயிரு. நீ என்ன சொல்லுகிறாய், நீ என்ன பேசுகிறாய் என்பதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு மாதிரியாயிருங்க. பிரதர், உங்க வாழ்க்கை அப்படி இல்லை, இப்படி இருக்குது, இப்படி இல்லை, அதை கர்த்தர் கவனித்துக் கொள்வார். இந்த வார்த்தைகளை நிறுத்துங்க. தேவன் கவனிப்பார், அவருக்கு எல்லாம் தெரியும். தேவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். அதே தேவன் உன்னிடத்தில் வந்து கேட்பார், யோ உன் சகோதரர்களுக்குள்ளே அன்பாயிரண்டு சொன்னே. பொலிட்டிக்கல் ரீதியாக பதில் கொடுக்காதீங்க. பைபிள் வந்து பொலிட்டிக்கல் கிடையாது. ஆகவே உன் வாழ்க்கையில் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருங்க. ஒருவரை ஒருவர் முந்தி கணம் பண்ணுங்க. ஒரு சிலர் கடந்த நாட்களில் நடந்து கொண்ட விதங்களை பார்த்தால் அவ விசுவாசிகள் கூட இப்படி நடக்க முடியாது. ஆகையினாலே ஒருவருக்கொருவர் முன்மாதிரியாயிரு. உனக்கு நடக்க தெரியலையா, கற்றுக்கொள். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களுக்கு எழுதுகிற பொழுது சில விஷயங்களை மெச்சுகிறார், சில விஷயத்தில் அவர் சந்தோஷம் அடைகிறார். உன்னை குறித்து உன் ஊழியக்காரன் சந்தோஷப்படுவதற்கு என்ன உன் விஷயத்தை, உன் சபையில் உன் ஊழியர்கள் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நீ என்ன செய்கிறாய், மற்றவர்கள் துக்கப்படுகிறவர்களுக்கு நீ என்ன செய்கிறாய். நான் வருமளவும் வாசிக்கிறதும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதும் ஜாக்கிரதை ஆயிரு. அவர் வரும் வரைக்கும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் வரைக்கும் இவைகளிலே நிலைத்திருங்கப்பா. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நிக்கணும் பாருங்க. கடைசி வரைக்கும் நாம் நிலைத்திருக்கணும். எதிலே, எதிலே? நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய விசுவாசத்திலே, நம்முடைய அன்பிலே நாம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும் ஐயா. தேவனுக்கு மாத்திரம் பிரியமாயிருக்கிறது என்று சொல்றதை விட்டுருங்க. தேவனுக்கு மாத்திரம் நாம் பிரியமாயிருக்க, அதே தேவன் தான் இதை சொல்லுகிறார், அதே தேவன் தான் இதை போதிக்கிறார் உனக்கு. ஆகையினாலே உன் வாழ்க்கை குறித்து யாரும் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் உன்னை அசட்டை பண்ணி உன்னை குற்றப்படுத்தாத படிக்கு ஒருவருக்கொருவர் மாதிரியாயிருங்கள். எபேசியர் 4:1 வாசிங்க.
ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
என்னவெனில்,
நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து,
பாத்திரவான்களாய் நடந்து
மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி,
அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்க,
சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்
கொள்வதை உடையாதீங்க. ஆவியின் ஒருமனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆவியின் ஒருமனத்தை உடையாதீங்க. ஆவியின் ஒருமனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாசிங்க.
சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக் கொள்வதற்கு யாக்கிரதையா இருங்கள்.
காத்துக் கொள்வதற்கையா, ஒருமனத்தை, ஐக்கியத்தை, அன்பை, ஆவியின் ஒருமனத்தை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க.
உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை
அளிக்கப்பட்டிருக்கிறதையா. ஆகையினாலே ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுனா நான் சொல்லுகிறது என்னவென்று சொல்லிச்சுனால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாயிருங்க. அழைக்கப்பட்ட அழைப்புகளுக்கு பாத்திரவான்களாய் இருக்கணும். அதை கெடுத்துறாதீங்க, அதை கெடுத்துறாதீங்க. ஆவியின் ஒருமனப்பாடு, அன்பின் ஐக்கியம், அதை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா, முடிமான அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, அதை உடைத்து போடாதீங்க. ஆலோசனையாகவும் புத்திமதியாகவும் கட்டாயமாகவும் நான் சொல்லுகிறது, உங்கள் ஆவியின் ஒருமனப்பாட்டை உடைத்து விடாதிருங்கள், அன்பின் கட்டை உடைத்து விடாதிருங்கள். எபேசியர் 5:2 வாசிங்கள்.
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிங்க.
மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிராரதனை காரணாகிய பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்க.
கீழ்ப்படியல் என்று சொல்லி சொன்னா அதுக்கு பெரிய பிரச்சனையே இருக்குது. தொடர்ந்து வாசிங்க.
அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. நீங்கள் நடக்கிற நடத்தைகள் இந்த காலத்துல இந்த நாட்கள்ல நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதம் உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக காண்பிக்கிறதா? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உங்களை காண்பிக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற பொழுது எழுதுகிறார், யோ நீ தேவனுடைய பிள்ளையா, நீ வெளிச்சத்தின் பிள்ளையா? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுதந்த வாசனையாக காணிக்காக பலியாக ஒப்பு கொடுத்தது அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்க. தேவன் என்ன செய்தாரோ அதை செய்யுங்க என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். தேவன் அன்பாகவே இருந்தார், தேவர் அன்பு கூர்ந்தார். நாம அன்பின் தேவனை பார்த்துக்கொண்டு அன்பு கூறாத வாழ்க்கை. அன்பின் தேவனை பார்க்கிற நீ அன்பு கூறுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆகையினாலே இதுக்கு என்ன 32 அதாவது 4 அதிகாரத்தின் மேற்பகுதி கடைசி வசனத்தை வாசிங்க.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர்
மன்னிங்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறாய். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, முதலாவது வசனத்தை.
ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி.
ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி. நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க? பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகிட்டீங்களா, ஆகலையா, ஆகி கொண்டிருக்கிறீங்களா, இல்லாட்டா நடித்து கொண்டிருக்கிறோமா? நாம எப்படி இருக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எப்படி ஆகிருக்கிறீங்க? ஆகிட்டீங்களா, ஆகிறீங்களா, ஆக போகிறீங்களா, இல்ல வாழ்க்கை பூரா நடிக்க போறீங்களா? அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், ஆலோசனையாக புத்திமதியாக கட்டாயமாக நான் சொல்லுகிறேன். 1 Thessalonians 2 10 வசனத்திலிருந்து வாசிங்க. இதுல கவனிக்க வேண்டியது நம்முடைய நடத்தைகள் என்று சொல்லி, சரியா? 1 Thessalonians 2:10
விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமா நடந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி, தேவனும் சாட்சி.
இதுல எனக்கு அருமை, எனக்கு பிடிச்சு கொண்ட வசனம் என்ன தெரியுமா? திருப்பி வாசிங்க.
விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமா நடந்தோம் என்பதற்கும் நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி.
விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது. பாருங்க, பிழையின்மையுமாய் வழங்கிச்சுதா. விசுவாசிகளாக தேவனும் சாட்சி, அதுக்கு முதல்ல சொல்றாங்க நீங்க சாட்சி. இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா, எலிமெண்ட் சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் ஒழுங்கான பரிசுத்த வாழ்க்கையை வாழுகிறேன், நீதியுள்ள வாழை வாழுகிறேன் என்பதற்கு நீங்க சாட்சி எனக்கு. அப்போ பவுல் சொல்லுகிறார், நீங்க சாட்சியா எனக்கு. அதற்கு பிறகுதான் தேவன் சாட்சி என்று சொல்றான். இன்னைக்கு உன்ன கேட்டா என்ன தெரியுமா, எல்லாத்துக்கும் தேவன் சாட்சியா, எல்லாம் தேவன் தெரிஞ்சு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த கதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிடுங்க, இதெல்லாம் முன்பேக்கில் போட வேண்டிய கதைகள். இந்த கதைக்கு சார் முதல்ல சொல்லையா, நீங்க சாட்சி, என் சபை சாட்சி, என் ஊழியக்காரர்கள் சாட்சி. என்ன தெரியும்? நான் நீதியுள்ள ஒரு வாழ்வை வாழுகிறேன், நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறேன், நான் தேவனுக்கு பயந்தவன் என்ற என் சபையில என் ஊழியர்களை என் விசுவாசிகளை போய் கேள். தேவனுக்கு எல்லாம் தெரியும். அந்த நாள் தொடங்கி இந்த நாளுக்கு வார்த்தைகளுக்கு குறைவே கிடையாது. தேவன் பார்த்துக் கொள்வார், தேவன் அறிஞ்சு கொள்வார். என்னுடைய விஷயங்கள், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு, அது தேவன் பார்த்து, அவர் செய்தது உங்களுக்கு தெரியாது, தேவனுக்கு தான் தெரியும். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா சொன்னா, ஏ நாம எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலோடு பெரிய ஊழியம் செய்துட்டுமா? அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க.
விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி.
நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. நீங்க சாட்சியா எழுதுகிறான், நீங்க சாட்சி எதற்கு? நான் எவ்வளவு பரிசுத்தமாய் இருந்தேன், நீதி உள்ளவனாய் இருந்தேன், நீங்க சாட்சி. பிழை இன்மையுமாயிருந்தோம். நல்ல வசனம் பாருங்க, பிழை இன்மையுமாயிருந்தோம் என்பதற்கு நீங்க சாட்சி. இன்னைக்கு சொல்ல முடியுமா, என்னை தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தி, சபையில நிறுத்தி வச்சு, ஐயா நான் ஒரு பிழையும் இல்லாம நடக்கிற ஒரு மனுஷன் என்பதற்கு என் சபை சாட்சி. ஐயா என் சபை போதகனுக்கு சாட்சி. ஐயா நான் பிழை இல்லாம பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறேன், நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறேன், நியாயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறேன் என்பதற்கு இவர்கள் சாட்சிகள். அதற்கு மேலாக என் ஆண்டவர் சாட்சி. ஐயா சொல்ல முடியுமா? காரியத்தை கேட்டா 1000 பதில்கள், விசாரிக்க போனா 15000 பதில்கள், அதற்கு மேல நியாயங்கள், அதற்கு மேல அது இது எல்லாம் போட்டு கொடுக்கிறவர்களே, வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசு செய்தது போல செய்யுங்கள். 1 பேதுரு 2:11-12 வாசிங்கள். 1 பேதுரு 2
பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்.
நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? புத்திமதி சொல்லுகிறேன். அவர்கள் அதை கண்டு ஒருவேளை ரட்சிக்கப்படுவதற்காய், அதை கண்டு அவர்கள் ஒருவேளை தேவனை அறிந்து கொள்வதற்காய் நான் என்ன சொல்லுகிறேன்? புத்திமதி சொல்லுகிறேன். ஐயா நல் நடக்கை உள்ளவர்களாய் இருங்க. அது திரும்பி வாசிங்க இந்த வசனத்தை.
பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும்.
பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் மாம்ச இச்சைகளை விட்டு விலகிருங்க. ஏண்டா நீங்க முன்னுக்கு மேல பாத்தீங்க, நீங்களும் உங்கள் அந்த காலத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்டீங்கன்னு சொல்லி அங்கிருந்து வாசிங்க. நீங்க மாம்சத்தின் காரியத்திலிருந்து விலகுங்க. உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய சேர்க்கைகள், உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார், எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? நீ பேசுகிறது, நீ செய்கிறது, நீ நடக்கிறது எல்லாவற்றையும் கண்டு ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்ள முடியுமா? நீ நடக்கிற விதம், நீ பேசுகிற விதத்துல விசுவாசிகள் பக்தி விருத்தியை உண்டு பண்ண முடியுமா? நீ நடக்கிறது, நீ பேசுகிறது, நீ வாழ்கிற விதத்தில் ஆவியின் ஒருமனப்பாட்டத்தை காத்துக்கொள்ள முடியுமா? பாசிங்க திருப்பி அந்த வசனத்தை 11.
பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளும் ஆயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி
விலகி
புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்.
உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன் ஐயா, உங்களுக்கு நான் புத்திமதி சொல்றேன். என்ன? நட்கிரியை உள்ளவர்களாக நடங்க. அவன் பேசினா, இவன் கத்தினா, அவன் குளறினா, அவன் ஏதோ சொன்னா, இவன் ஏதோ சொன்னா, அதெல்லாம் நீ நட்கிரியை உள்ளவனாய் நட. அதனால மற்றவன் அதை கண்டு வருகையின் அந்த மகாபெரிய வருகையின் நாளிலே அவன் ஸ்தோத்தரிப்பான். பெரியமானவர்களே, நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க, நடந்து கொள்ளுங்க. 2 Corinthians 12 வாசிங்க. 2 Corinthians 12:12.
மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாத திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது.
திருப்பி வாசிங்க அந்த வசனம். இங்க பாருங்க, சில வசனங்களை வடிவ வாசிச்சு கேட்டு அதை உறிஞ்சி எடுங்க. அதை வாசிங்க திருப்பி.
மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல்
நடவாமல் இங்க பாருங்க, மாம்சத்து ஞானம் எங்களுக்கு இல்லையா? விசுவாசிகளே, உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கிறது? மாம்சத்து ஞானம் எனக்கு இல்ல, சொல்லுங்க. திருப்பி வாசிங்க.
மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல்
நடவாமல்
தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று.
இங்க பாருங்க, அவன் சொல்றான், உலகத்திலேயும் நடக்கல, விசேஷமாக உங்களுக்குள்ளேயும் நாங்க நடக்கலையா? மாம்ச சிந்தையோடு உலகத்திலையும் நாங்க நடக்கல, சபைக்குள்ளேயும் நாங்க நடக்கல. அதை திருப்பி வாசிங்க.
மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கவடமில்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாயிருக்கிறது.
எங்கள் மனசு எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே அது எங்கள் புகழ்ச்சியாயிருக்கிறது. உன் மன உன்னை பார்த்து என்ன சொல்லுது? உன் மன உன்னை பார்த்து என்ன சொல்லுது? உன் இருதயம் உன்னை குற்றப்படுத்து இல்லையா? உன் மன என்ன சொல்லுகிறது? உன் இருதயம் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, ஐயா நாங்க உலகத்திலையும் அப்படி நடக்கல, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்க நடக்கலன்னு சொல்லி எங்கள் மனம் சொல்லுகிறது. எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் புலம்புகிறது நாம் பார்க்கிறோம். நாம எப்படி இருக்கிறோங்க? உலகத்துல எப்படி இருக்கிறோம்? சபைக்குள்ள எப்படி இருக்கிறோம்? இருதயத்துக்குள்ள எப்படி இருக்கிறோம்? உலகத்துல எப்படி இருக்கிறோம்? சபைக்குள்ள எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இருதயத்துக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம்? உன் மன மகிழ்ச்சியாக சொல்லுகிறான், என் இருதயம் என்னை குற்றப்படுத்தலப்பா, என் இருதயம் என்னை குற்றப்படுத்தல. 1 John 6:7 வாசிங்க.
நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கிறவளா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவளா இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
முதல் வசனத்தை திருப்பி வாசிங்க. அந்த வசனத்தை
நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தம்.
நாம் அவரோட ஐக்கியப்பட்டிருந்தோம் என்று சொல்லி சொன்னா இருளிலே நடவாமல் சத்தியத்தின்படி நடப்பு. நாம யாருல, நாம ஒளியில நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? நான் எப்படி நடக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளா? அநேகர் நாம எல்லாம் நல்லா இருந்தால் வெளிச்சம் மாதிரி பிரகாசிப்போம், எல்லாம் துக்கமாக இருந்தால் இருந்து போய் விடுவோம் பாருங்க. ஆனா நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை.
நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம்.
நாங்கள் அவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் நாம எல்லாரும் என்ன சொல்றோம்? தேவனுக்கு நானும் தேவனும் அப்படிங்க, நானும் தேவனும் எப்படி அப்படி. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? நீ அப்படி சொல்லிட்டு அப்படி வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழல என்று சொன்னா நான் இருள நடக்கிறவங்க, நான் இருள நடக்கிறவங்க. இந்த ஏழாவது வசனத்தை திருப்பி வாசிங்க.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
இந்த பாருங்க, நிறுத்திங்க. தேவனுக்கு உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி சொன்னா நீ ஒருவரோடு ஒருவர் எப்படி இருப்பாய்? தேவனுக்கும் எனக்கும் உறவு இருக்குதா? நீ நான் எப்படி இருப்போம்? ஐக்கியப்பட்டிருப்போம் பாருங்க. இல்லையோ நாம் இருள நடக்கிறோம். வேத வசனம் அப்படித்தான் சொல்லுது. அப்போஸ்தலன் பவுல் அப்படித்தான் எழுதியிருக்கார். அந்த நாள் சபைக்கும் அதுதான் எழுதியிருக்கார், இந்த நாளை சபைக்கும் அதுதான் எழுதியிருக்கார். ஆகையினால அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், ஆகையினால நீங்க ஒளியில நடக்கிறீங்க என்பதற்கு என்ன தெரியுமா அட்டாட்சி? அட்டாட்சிகள்ல ஒரு அட்டாட்சி என்ன தெரியுமா? நீங்க உங்க சகோதரர்களோடு ஐக்கியமா இருப்பதே. அப்படித்தானே இருக்குது இல்ல? அப்படித்தானே இருக்குது இல்ல? ஆகையினால நாம் எப்படி நடக்கிறோம்? ஒளியாகி தேவனோடு உறவாடுகிறோமா இல்லையா? ஒன்று திசலிக்கு 4:11 வாசி.
புறம்பே இருக்கிறவளை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு.
அடுத்த வாசிங்க.
நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லு.
உங்களுக்கு புத்தி சொல்லுகிறது என்ன சொல்லுற? புறம்பே இருக்கிறவளை பற்றி யோக்கியமாய் நடந்து, யோக்கியமாய் நடந்து தொடர்ந்து வாசிங்க.
ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு.
இந்த பாருங்க, ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாம இருக்கும்படிக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது. யோக்கியமா நடக்க போறீங்களா? ஒன்றிலையும் குறைவில்லாம இருக்க போறீங்களா? அடுத்த வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு
கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும்.
அமைதல் உள்ளவர்களாய் இருக்குவதற்கு நாடுங்க, கற்றுக்கொள்ளுங்க, பழகி கொள்ளுங்க. எங்கேயும் சீறி சிறந்து கொண்டு இருக்காதீங்க. ஆலோசனையாகவும் புத்திமதியாகவும் சொல்லுகிறது என்னன்னுச்சுன்னா தன்னடக்கம் உள்ளவர்களாயிருங்க. உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வாசிங்க.
உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும்.
உங்க சொந்த அலுவல்களை மாத்திரம் பார்த்துட்டு ஐயா பேசாம இருங்க. உங்கள் காரியத்தோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். இது உனக்கு நல்லது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். உங்கள் காரியம், உங்கள் விஷயம் முடிஞ்சது அலுவல். தொடர்ந்து வாசிங்க.
உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்.
உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஐயா. இன்னைக்கு புத்திமதிகள் கேட்காமலே அநேகர் கெட்டு போய்விட்டார். புத்திமதி சொல்றேன், நல்லதுக்கு சொல்றேன், வாழ்வுக்கு சொல்றேன், வாழணும் என்று சொல்றேன், ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்றேன், நீங்க செழித்திருக்க வேண்டும் என்று சொல்றேன். அமைதியாயிருங்கள். உங்கள் காரியத்தில் கண்ணாயிருங்கள். உங்கள் விஷயங்களை கவனிப்பதில் இருங்கள். தேவையில்லாதவைகளிலே கை வைக்காதிருங்கள். தேவையில்லாத விஷயங்களில் உங்கள் கைகளை போடாதிருங்கள். தேவையில்லாத காரியங்களை குறித்து பேசாதிருங்கள். தேவையில்லாதபடி நீங்கள் நடக்காதிருங்கள். ஏன் என்று சொல்லிச்சுன்னா நீங்கள் அப்படி நடந்தால் யோக்கியமான நடை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். 3 யோவான் 3:4 வாசிங்க.
என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய்.
திருப்பி வாசிங்க.
என் பிள்ளைகளே சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை.
அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பெரும் சந்தோஷம் பாருங்க. என்னத்தை குறித்து சந்தோஷம் தெரியுமா? அவர்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள், அவர்கள் தேவ வசனத்திலே நடக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. என் ஜனங்கள் என்னத்தில நடக்கிறாங்க? தேவ வசனத்தில நடக்கிறாங்க. ஐயா, நீயும் நானும் என்னத்தில நடக்கிறோம்? தேவ வார்த்தையில நடக்கிறோமா? பக்கத்தில் இருக்கிற சொல்ற வார்த்தையில நடக்கிறோமா? எந்த வார்த்தையில நாம் நடக்கிறோம்? இத்தனை வருஷ காலமாக நாம் இந்த சபையில இருக்கிறோம். உங்கள் போதகர் மகிழ்ச்சி அடைய தக்கனிவாக நீங்க என்ன செய்தீங்க? உங்கள் போதகர் கங்கலங்க தக்கனிவாக நீங்க என்ன செய்தீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, ஐயா நீங்க சத்தியத்தின்படி நடக்கிறதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிற ஐயா. இது ஒரு ஊழியக்காரனுக்கு பெருமை. தொடர்ந்து வாசிங்க. பின்பக்கத்து
என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை.
பாருங்க, அந்த சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் எனக்கு கிடையாது. அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு கிடையாது. என் ஜனங்கள் ஊழியக்காரன் அவசரம், என் ஜனங்கள் சத்தியத்தில் நடக்கிறாங்க, இதை விட பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு கிடையாதுப்பா. வாசிங்க. தொடர்ந்து,
பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய்.
இந்த பாருங்க, சகோதரர்களுக்கு செய்கிறதுலயும் அந்நியர்களுக்கு செய்கிறதுலயும் உண்மையாய் செய்கிறாய். நீ உன் சபையில இருந்து உன் சகோதரர்களுக்கு செய்கிற எல்லாவற்றிலையும், உன் தேசத்துல உன் முன்பின் தெரியாத ஜனங்களுக்கு நீ செய்கிற காரியங்களையும் உண்மையாய் செய்கிறாய். உண்மை இல்லாமல் வேண்டாத்தனமாக விசினிதனமாக முறுமுறுத்த காரியங்கள் எதுவும் செய்யாதிருங்கள், செய்யாதிருங்கள். அது பெருமையை கொன்றாது. அதுல உன் ஊழியக்காரன் மகிழ்ச்சி அடைய போறது கிடையாது. இத்தனை வருஷ காலத்துல என்னை குறித்து, உன்னை குறித்து மற்றவர்கள் எதிலே மகிழ்ச்சி அடைந்தார்கள்? என்னை குறித்து யாரு என்ன விஷயத்துல மகிழ்ச்சி அடைந்தார்கள்? உன்னை குறித்து நீ நடந்து கொண்ட விதத்துல எத்தனை பேர் சந்தோஷம் அடைந்தாங்க, துக்கம் அடைந்தாங்க? எப்படி என்று போட்டா அங்க பெரிய லிஸ்ட் போடலாம் பாருங்க. என் நிமித்தம் மற்றவர்கள் துக்கம் அடைந்தார்கள் சின்ன பெரிய லிஸ்ட் போடலாம். ஆனா என் நிமித்தம் மகிழ்ச்சி உண்டானது, என் நிமித்தம் அவங்க சந்தோஷப்பட்டாங்க, என் நிமித்த சபையில பக்தி விருத்தி உருவானது, என் சபையில ஆவி நொறுமண பாட்டு கட்டப்பட்டது, என் சபையில அப்படி இருந்தார்கள், அப்படி நான் நடக்கிறபடியினாலே சபையிலே ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது என்று சொல்றதுக்கு ஒரு லிஸ்ட் போடுங்க. வாசிங்க. 1 பேதுரு 3 அதிகாரத்துக்கு திருப்பிங்க. 1 பேதுரு 3 அதிகாரம். இதுல சில காரியங்களை நான் பார்த்து நான் முடிச்சிருக்கேன். 1 பேதுரு 3 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிங்க.
அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படுத்திருங்கள். அப்பொழுது அவைகளில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து.
கற்புள்ள நடக்கை, கற்புள்ள நடக்கைக்கு அதுல இதுல என்ன ஆச்சரியம் சொல்லிச்சுன்னா, அது ஏன் அப்படி அவங்க எழுதுறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, வாசிங்க திருப்பி. அது
அந்தபடியே மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்
இருங்கள்.
அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து.
கீழ்ப்படிந்திருங்க, அந்த கீழ்ப்படிவில, அந்த கீழ்ப்படிவில ஒருத்தர் ரட்சிக்கப்படாம இருந்தா அதை கவனித்து அதை பார்த்து தேவனண்டை வருவானே. நாம கீழ்படிதல் உள்ள நடைகளா இருக்க வேண்டும் எங்கிட நடத்தைகள். இதுவரைக்கும் எந்த ரீதியிலையும் சபையிலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே, எந்த காரியத்திலையும் நான் சொன்ன வார்த்தைக்கு தவறவில்லை என்று சொல்லுகிறவர்கள், எல்லாம் அப்படியே நான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறவர்கள், ஒன்று செய்யச்சுன்னா அதுக்கு 10 பிரச்சனை, ஒன்று செய்யச்சுன்னா அதுக்கு 1000 பிரச்சனை, ஒன்று செய்யச்சுன்னா அதுக்கு அத்தனை விளக்கங்கள், ஒன்று செய்யச்சுன்னா அதுக்கு அத்தனை விளக்கங்கள். நன்மை வரணுமா? கீழ்படி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கூட ஞானத்தன் இப்பள் இடம் கூட, அதுக்கப்புறம் கதைப்போம். நீ பெரிய மனுஷன் தான், எனக்கு தெரியும் ஜோவான், நீ ஆண்டவர் தான், ஓகே நான் ஆண்டவர் தான், பரவாயில்ல, நீ இப்ப இடம் கூட, அதுக்கப்புறம் கதைப்போம். இங்க இடம் கொடுக்கறதும் இல்ல, இடம் விடுறதும் இல்ல, கதை தான் இல்லையா? திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை.
அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படுத்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கிய அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள்.
போதனை உங்க போதனையில ஆதாயப்படுத்த முடியுமா? உங்கள் போதனைகள்ல ஆதாயப்படுத்த முடியும். நாம் எப்படி நடக்கிறோம், நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், அது அப்படியே. நாலாவது வசனத்தை வாசிங்க. எனக்கு அது
அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்ட
தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவர்கள் என்ன தெரியுமா? அழியாத அலங்காரங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தாழ்மை, இவைகள் எல்லாம் அழியாத அலங்காரங்கள். ஒரு ஆண் என்று சொன்னாலும் சரி, ஒரு பெண் என்று சொன்னாலும் சரி, அழியாத அலங்காரங்கள் இவைகளை. இவைகள் அது தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டது தெரியுமா? வெளியேறப்பட்டவைகள், வெளியேறப்பட்டவைகள். எது? அழியாத அலங்காரங்கள். ஏழாவது வசனத்தை வாசிங்க. இப்படி வாசிச்ச கணக்கு வாசிங்க. ஏழாவது வசனத்தை வாசிங்க.
அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விபோகத்தோட அவர்களுடைய வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.
அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேல நீங்க பாத்தீங்கன்னா மனைவிகளே நீங்க கீழ்படிங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா புருஷர்களே உங்கள் மனைவிகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். நன்மையான கணங்களை கற்றுக்கொள்ளுங்கள், நன்மையான கணங்களை கற்றுக்கொள்ளுங்கள், நன்மையான பொது காரியங்களே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். சிறிய காரியங்களுக்கும் கீழ்ப்படியாத காரியங்கள், கீழ்ப்படிந்த ஒரு நடத்தை குடும்பத்துக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நல்ல குடும்பங்கள் அது நல்ல சபையாக மாறும், அது நல்ல மனவாட்டியாக மாறும், தேவனுக்கு அது பிரியமாக இருக்கும். ஆகையினாலே நான் சொல்லுகிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஆலோசனையாகவும் புத்திமதியாகவும் கட்டாயமாகவும் நான் சொல்லுகிறது என்ன சொன்னால், மனைவிகளே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள், புருஷர்களே நீங்கள் கனம் பண்ணுவதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆயினாலே நாம் நடக்க வேண்டிய நடைமுறைகள் இது ஒரு கொஞ்சம் தான் பாருங்க, இதுல ஆயிரம் இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் எழுதுகிற பொழுது மெச்சி 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 கணக்கை எழுதுகிறார். ஆனால் இது அவைகளே ஒரு சொருபம், ஒரு கொஞ்சம் தான், ஒரு சொற்பமானது. ஆனாலும் எங்கள் நடத்தைகளை திருத்திக் கொள்வோம். எங்கள் நடத்தைகளை நாம் நட்புள்ள நடக்கை, கபடமில்லாத திவ்ய உண்மையோடு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனத்தை 2 Corinthians 2:12 வாசிங்களா? அதை நான் வாசித்தேன். 2 Corinthians 2:12.
மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாத திவ்ய உண்மையோட நடந்தோம்.
கபடமில்லாத திவ்ய உணவு, கபடம் இல்லைன்னு இருதத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. பாருங்க, குறாவுக்கு தான் அந்த கபடமே இல்லையா? பரவ, நாம இருதத்தில் ஒன்று வச்சு கபடம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்க. இருதத்தில் ஒன்று வைத்து நடக்காதீங்க, இருதத்தில் ஒன்று வச்சு பேசாதீங்க, இருதத்தில் ஒன்று வச்சு செயல்படாதீங்க. அந்த நடக்கையை தேவன் விரும்பல, அந்த நடக்கையை தேவன் விரும்பவே இல்லைங்க. கபடமில்லாத நடக்கை. ஆகையினால தேவனுக்கு பிரியமாயிருக்கிற நாம் நம் சகோதரர்களுக்கும் பிரியமாயிருக்க கற்றுக்கொள்வோம். ஆபிரகாம் 99 வயதான பொழுதும் ஆண்டவர் சொன்னார், எனக்கு முன்பாக உத்தமனாயிருப்பா, உத்தமனாய் நட என்று சொல்லி இல்லையா? ஆகையினால இதுவரைக்கும் நம்முடைய நடத்தைகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் இன்றையிலிருந்து நம்முடைய நடத்தை ஸ்டைலே நாம் மாற்றிக்கொள்வோம். அது நமக்கு நன்மையாக இருக்கும். இது ஆலோசனையாகவும் புத்திமதியாகும். இதனாலே உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போம். ஹாலலூயா, 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 ஹாலலூயா.